शापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய கல்பத்துற தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு த்ரைஸ் பிளஸட் டே. புத்தர் லைஃப்ல மூணு நிகழ்ச்சி நடக்கும், அதே மாதிரி இன்னைக்கு மூன்று நிகழ்வுகள். ஒன்று கல்பத்துற நாள், இன்னொன்று ஆங்கில வருட புத்தாண்டு முதல் நாள், மூன்றாவது ஸ்ரீராமசுடைய 16 சீடர்களில் ஒருவரான மகாபுருஷ் மகாராஜ் சுவாமி சிவானந்தர் அவருடைய ஜெயந்தி நாள். நமக்கு தெரியும் அவர் வந்து நம்மளுடைய விதலையோட ஃபவுண்டர் செக்ரட்டரி, டாக்டர் ஐயா அவர்களுடைய குரு. அவருடைய பேரில் தான் நம்ம சிவாந்த ஹைசன் ஸ்கூல் நடந்துகிட்ருக்கு. அவருடைய ஜென்மதினம் இன்னைக்கு. நம்ம சனாதன தர்மத்தினுடைய ஒரு வழக்கம், ஒரு முறை என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சதுலையும் ஒரு மனிதன் அட்லீஸ்ட் ஒரு 6 மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, குளிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பூஜை ரூமில் போய் சாமி படத்துக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, வீட்டில் இருக்கிற பெரியவங்க தாய் தந்தையர் மற்றும் தாத்தா பாட்டி யாராவது அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறது தான் ஒரு முறையாக இருந்து வந்தது. இது மூலமாக அவனுடைய ஆன்மீக பக்தி வளர்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கலாம். பெரியவங்கள்ட்ட மரியாதை காட்டுறது, பணிவு அடக்கம், இந்த மாதிரியான நல்ல குணங்கள் வளர்ப்பதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையும். இதுக்கு மேலே இதில் ஒரு என்ன ஒரு நன்மை இருக்குன்னா, அந்த மனிதன் அந்த நபர் பூஜையில் போய் சாமி படத்துக்கு முன்னாடி கும்பிடும்போது அந்த அறையில் இருக்கக்கூடிய தெய்வீக அதிர்வுகள், அந்த வைப்ரேஷன்ஸ் அது, அப்புறம் தாய் தந்தை நமஸ்காரம் பண்ணும்போது அவங்கள்ட்ட வரக்கூடிய தூய பரிசுத்தமான உணர்வுகள், அப்புறம் அவங்க சொல்லக்கூடிய ஆசீர்வாத வார்த்தைகள், காலையில் அதை கேட்கும்போது இதெல்லாம் நம்ம அடையும் போது அந்த ஹோல் டே அந்த முழு நாளும் நம்மளை ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் நல்ல ஒரு மனநிலையில் வச்சிருந்து, அந்த நாள் முழுக்க எத்தகைய சவால்கள் நமக்கு வாழ்க்கையில் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த மன பலம் மனசக்தியை நமக்கு அது கொடுக்கும். அது ஒரு கவசம் மாதிரி நம்ம சுற்றி எப்பவும் இருக்கும். எத்தகைய தீய சக்தியில் வந்தாலும் அதையும் தகர்க்கக்கூடிய வலிமை காலையில் பண்ணக்கூடிய நம்ம அந்த வழிபாடு பெரியோர்கள்ட்ட வாங்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு உண்டு. நான் சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். நான் அதில் இரண்டு நண்பர்கள் காரில் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல பணக்காரன், இன்னொரு நார்மலான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன். அந்த பணக்கார நண்பன் சொல்கிறான் அவனை பார்த்து, இந்த பார், எனக்கு இந்த பர்த்டேக்கு எங்களோட அப்பா வந்து 20 லட்சத்துக்கு இந்த கார் வாங்கி கொடுத்துருக்காரு, அப்புறம் எங்கள் அம்மா 20,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசி போயிட்டே இருக்கான். போகும்போது ஒரு சிக்னல், டிராஃபிக் சிக்னலில் வண்டி நிற்குது. நமக்குலாம் தெரியும் அந்த டைமில் எல்லாம் ஏழை மக்கள் வந்து பிக்ஷை கேட்க வருவாங்க, ஒரு சில ஏதாவது சின்ன சின்ன பொருள் விற்கிறதுக்காக வருவாங்க. அது மாதிரி இன்னும் வேறு அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு தயவுசெய்து இந்த பொருளை வாங்குங்க, பிக்ஷை கூட கொடுக்க வேண்டாம், நீங்கள் வாங்கினாத்தான் அதில் கை கூட 10 ரூபா வச்சு என் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க முடியும், என் பிள்ளையை படிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு தாய்மார்கள் வந்து தெரிஞ்சிடாங்க. ஆனால் அந்த பணக்கார நண்பன் அதை உதாசீனப்படுத்திட்டு, காரை தொடாத நீ, என் காரை அழுத்தாயிரம்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறான். ஆனால் இன்னொரு நண்பன் அவங்களை கூப்பிட்டு ஒன்றுக்கு 2 பொருளாக வாங்கி காசை கொடுத்துறான். அப்போ அந்த தாய்மார்கள் அவனை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. இது மாதிரி நிறைய 2-3 பேருக்கு அவன் வந்து பணம் வாங்கி இது பணம் கொடுத்து பொருள் வாங்கிட்டு இருக்கான். அப்புறம் கார் போயிட்டு இருக்கு, திடீர்னு அப்பல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதோட என்ன ஆச்சுனே தெரில. இந்த 2வது நண்பன் கண்ணை முழிச்சு பார்க்குறான், ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அங்கே எங்கே கல்ல அடிபட்டுருக்கு, சின்ன அடிதான், பெரிய அடி ஒன்றுக்கணும் இல்லை. அப்போ தன்னுடைய நண்பன் எங்கேன்னு தேடும்போது தான் தெரிய வருது அவன் வந்து ரொம்பையும் அடிபட்டு சீரியஸாக ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரிக்காக கொண்டு போயிருப்பாங்க. அப்போ அந்த பணக்காரனுடைய தாய் தந்தையர் அந்த இருக்க ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டரை பார்த்து சொல்லுவாங்க, டாக்டர் எவ்வளவு லட்சம் சொல்லணும் பரவாயில்ல, எவ்வளவு கோடி சொல்லணும் பரவாயில்ல, என் பிள்ளை எப்படியா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க கெஞ்சுவாங்க. அப்போ தான் டாக்டர் சொல்லுவார், இந்த பாருங்கம்மா இப்ப பணமோ இல்ல டாக்டருடைய திறமையோ இப்ப தேவையில்லை, அவன் இருக்கக்கூடிய நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை, அவனுக்கு தேவைப்பந்தது இவனோட அருள், பெரியவங்களோட ஆசீர்வாதம், அது இருந்தாதான் ஒரு அதிசயம் நடந்து உயிர் பழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லுவார். அப்போதான் இவனுக்கு ஒரு உணர்வு வரும், ஏன்னா இவனு அதே காரம் தான் போயிருக்கான், அதே பக்கத்து சீட், இவனுக்கு பெருசாக அடிபடலை ஆனால் அவனுக்கு அதில் அடிபட்டுருக்கு. அப்போ நினச்சி பார்த்துக்கிறான், அந்த வயதானவங்க ஆசீர்வாதம் பண்ணாலும் சொல்லி பார்த்தா தாய்மார்கள் நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி அத்தகைய அந்த ஆசீர்வாதம் அந்த மனிதனை ஒரு கவசமாக இருந்து காப்பாற்றிருக்கு. முன்பின் தெரியாத ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம் இந்த மாதிரி காப்பாற்றிருக்குன்னா, நம்ம பெற்று வளர்த்து நமக்காக எவ்வளவோ தியாகங்கள் பண்ண நம்முடைய தாய் தந்தையை வணங்கும் போது அவங்களும் பண்ணக்கூடிய ஆசீர்வாதங்கள் எவ்வளவு நமக்கு வந்து சக்தி வாய்ந்ததாக இருக்கும். எப்படி 24 மணி நேரம் கொண்ட ஒரு நாளை நம்ம காலையில் பண்ணக்கூடிய அந்த செயல்கள் நிர்ணயிக்கிறதோ அதே மாதிரி 365 நாட்கள் கொண்ட ஒரு வருடத்தினுடைய முதல் நாள் அந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிர்ணயிக்கிறது. அதனால தான் நாம் வந்து மற்றவங்க மாதிரி அங்கே ஆடி பாடி கூத்தாட்டி படாமல் இங்கே நாம் நம்முடைய தாய் தந்தை ஆகிய ஸ்ரீராமசர் மாதிரி நம்ம கூறியிருக்கிறோம். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கும் அவர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிறதுக்கு நம்ம உட்கார்ந்துருக்கோம். பொதுவாக ஸ்ரீராமகிருஷ்ணர் தங்கிட்ட வர்ற எல்லா பக்தர்கள் யாராலும் பரவாயில்ல, அவர் சொல்லப்பட்ட ஒரே ஆசீர்வாதம் அவர் 1886 ஜனவரி 1 கல்பத்துருவா மாறி பக்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணது என்ன வார்த்தைன்னா, உங்கள் அனைவருக்கும் ஆன்மீக விழிப்புணர்வு உண்டாகட்டும். அதுதான் இங்கேயும் அவர் உங்களுக்கு சொல்றார். மேற்கொண்டு இங்கே எல்லா மாணவர்கள் அப்புறம் ஆசிரியர்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி அவர் சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் ஸ்பெஷலாக உங்களுக்கு கொடுக்கறது என்னென்னா, நீங்கள் அனைவரும் ஒரு அன்னப்பறவை மாதிரி ஒரு பசு மாடு மாதிரி நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். எல்லோரும் டக்குன்னு அதிர்ச்சி அடைஞ்சிடக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து மனிதர்களாக இருக்கோம், நம்மளை போய் ஒரு அன்னப்பறவை மாதிரியும் ஒரு மாடு மாதிரி வாழ சொல்கிறார் சொல்லி நினச்சிடக்கூடாது. இதோடய தாத்பரியம் அவர் சொல்லக்கூடிய தத்துவம் என்னென்னா, அன்னப்பறவைக்கும் பசுக்கும் வந்து ஒரு தனி சிறப்பு உண்டு, ஒரு தனிப்பட்ட குணநலன் உண்டு, அது மாதிரி மற்ற விலங்குகளுக்கு யாருக்குமே கிடையாது. அந்த தனிப்பட்ட குண அதிசயத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமசர் சொல்ல வர்றாரு. அன்னப்பறவை தெரியும் அதோட ஸ்பெஷாலிட்டி என்னது, தனி சிறப்பு, தண்ணியும் பாலையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா தண்ணியை விட்டு பாலை மட்டும் குடிச்சிடும். அதே மாதிரி ஸ்ரீராமசர் இது மூலம் அவங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, மாணவர்களாகிய நீங்கள் இந்த சமுதாயத்தில் ஏகப்பட்ட மனிதர்கள் கூட சந்திக்க வேண்டியிருக்கும், பழக வேண்டியிருக்கும், எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும், ஸ்கூல் ஆகட்டும், காலேஜில் ஆகட்டும், ஹாஸ்டல் ஆகட்டும், இல்லை எங்கே ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு போகிறீங்க, இல்லை காலேஜ் இன்டர் காலேஜ் மீட்டுக்கு போகிறீங்க, பலவகப்பட்ட மனிதர்களை சந்திக்க வேண்டியிருக்கும், மன சந்திக்க வேண்டியிருக்கும். அவங்ககிட்ட இருக்க நல்ல குணங்கள் மட்டும் எடுத்துக்கணும், தேவையில்லாத விட்டுறணும். அதை தான் இங்கே ஸ்ரீராமர் சொல்ல வர்றாரு. ஏன்னா மனிதர்கள் 4 வகையான மனிதர்கள் இருக்காங்க. நம்முடைய நாட்டில் முன்ன வாழ்வர் பத்ரகிரி அப்படின்னு ஒரு அரசர் அப்புறம் ரிஷியானவர் சொல்வார், உலகத்தில் 4 வகையான மனிதர்கள் இருக்காங்க. ஒன்று வந்து தெய்வ குணம் உடையவங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா நமக்கு கெட்டது நடந்தாலும் பரவாயில்ல மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல குணம் உடையவங்க தெய்வ குணம் உள்ள மனிதர்கள். அடுத்து மனித குணம் உள்ளவங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா நமக்கு நல்லது நடக்கணும் மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. 3வது மிருக குணம் உள்ளவங்க, எனக்கு நல்லா நடந்தா போதும் மற்றவங்க எப்படி எக்கெடுத்து போட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மிருக குணம் உள்ளவங்க. 4வது ஒரு கேட்டகரி இருக்கு, அசுர குணம் உள்ளவங்க, நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் கெட்டு போனாலும் பரவாயில்ல, நான் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, மற்றவங்களும் கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை வந்து அசுர குணம் உள்ளவங்க. இத்தகைய மக்கள் வாழக்கூடிய சமுதாயத்தில் நீங்கள் அங்கங்கே பழகும் போது அவங்களுக்கு நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை விடணும் அப்படின்னு தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த புத்தாண்டு இதில் உங்களுக்கு சொல்ல வர்றார். அடுத்து பசு, பசுக்குறதுக்குரிய தனி சிறப்பு என்னென்னா, அது தன்னுடைய உரிமையாளர் இருக்கக்கூடிய வைக்கோல் புல்லாம் சாப்பிடும், சாப்பிட்டதுக்கப்புறம் அதோடு நின்றுறாரு, அது வெளியே இங்கே இங்கே ஃபுல்லாக அந்த காடு ஃபுல்லாக மேயும், தன்னுடைய வயிறை ஃபுல்லாக நல்லா நிரப்பிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய இடத்துக்கு வந்து அமைதியா உட்கார்ந்து ஏற்கனவே சாப்பிட்டதை ஃபுல்லா திரும்ப வெளியே எடுத்து நல்லா அசை போட்டு அதுல இருக்கிற சக்தியை மட்டும் எடுத்துட்டு மற்றதை தூக்கி எரிஞ்சிடும். அதே மாதிரி மாணவர்கள் நீங்க வெறும் கிளாஸ்ல டீச்சர் சொல்றதை மட்டும் கேட்டு அது மட்டும் போதும் நிக்காம மற்ற நேரங்களில் லைப்ரரியில் போய் ரெஃபரன்ஸ் புக் எடுத்து படிக்கிறது, அப்புறம் டீச்சர்ஸ் அவங்களோட ஸ்டாஃப் ரூமில் போய் எக்ஸ்ட்ரா ஏதாவது கேட்டு படிச்சுக்கிறது, உங்கள் சீனியர்ஸ் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பசங்க சீனியர் ஸ்டூடெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணுறது, நைன்த் படிக்கிற பசங்க டென்த் பசங்களை காண்டாக்ட் பண்ணி சந்தேகங்களை கேட்டுக்கிறது, இந்த மாதிரி படித்து படித்து உங்களோட அறிவு அந்த ஞானத்தை வந்து எவ்வளோ அதிகம் படிக்கணும் பண்ணிக்கணும் அதை ஸ்டூடெண்ட் சொல்ல வர்றாரு. அது மட்டும் இருந்து ஜஸ்ட் அறிவு வளர்த்துக்கிட்டு பரிசில் எக்ஸாம்ல மார்க் எடுக்க மட்டும் ஸ்ரீராம் சார் விரும்பல அவங்ககிட்ட, எப்படி இந்த பஸ் வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அமைதியவர்களை உட்காந்து அசை போடுறதோ, அது நீங்களும் தனிப்பட்ட ஒரு ஃப்ரீயா இருக்க நேரத்தில் அமைதியவர்களை உட்காந்து அன்னைக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் என்னென்ன படித்தோம் அதை சார அம்சத்தை நம்ம எப்படி எடுத்து நம்ம வாழ்க்கையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சிந்திச்சு பார்த்து ஆசிரியர் சொல்லி கொடுத்த அந்த கருத்துக்கள் இருந்து அந்த சார அம்சம் ஜிஸ்ட் அதை எடுத்து வாழ்க்கையில கடைபிடிக்க நீங்க முயற்சி செய்யணும். இது சம்பந்தமா ஸ்ரீராம் சார் வச்சுன்னு ஒரு கதை சொல்லுவாரு. ஒரு குரு வந்து சீடர்களுக்கு வந்து ஒரு நாள் கிளாஸ் எடுக்கும்போது இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கார், சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கிளாஸ் எடுத்திருப்பாரு. மறுநாள் அங்க உள்ள சீடர்களுக்கு 50 பேரை கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு கையில மாம்பழம் கொண்டு சாப்பிடுவாங்க, ஆனா ஒரு கண்டிஷன், யாருக்கும் தெரியாம சாப்பிடணும், நீங்க சாப்பிட யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டிருப்பார். எல்லாருமே ஓரமா ஒருத்தன் பாத்ரூம் போய் உட்காந்து சாப்பிடுவான், ஒருத்தன் காட்டுக்குள்ள போயிடுவான், ஒருத்தர் யாருக்கு தெரியாம போர்வையை மூடிட்டு சாப்பிடுவான், எல்லாரும் சாப்பிடுவாங்க ஆனா ஒரே ஒரு மாணவன் மட்டும் சாப்பிடாம திரும்பி பழக கொண்டிருவான். ஏன்னு கேட்கும்போது குரு கேட்கும்போது அவன் சொல்லுவான், இறைவன் எல்லாத்துலயும் இருக்காரு, நான் எங்க போனாலும் இறைவன் இருக்காரு, நான் எப்படி என்னால சாப்பிட முடியும் சொல்லி சொல்லுவான். இதுதான் மற்ற மாணவர்களுக்கும் அவனுக்கு இருக்கிற வித்தியாசம். மற்றவங்க டீச்சர் சொல்றதை கேட்டாங்க, அறிவு மாதிரி உள்ளக்க போச்சு, ஆனால் அதை திங்க் பண்ணி அதை ப்ராக்டிக்கல் லைஃப் கொண்டு வரல. ஆனால் இந்த மாணவன் டீச்சர் சொல்றதை சிந்திச்சு தியானம் பண்ணி அது உண்மையான கருத்தை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை கடைபிடிச்சான். இதே மாதிரி மாணவர்கள் நீங்களும் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கறது, அங்கங்கே புத்தகங்கள் படிக்கிறது, வெறும் படித்து அறிவு மட்டும் வளர்த்து ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கக்கூடாது, அதை சிந்திச்சு அதோட சாராம்சத்தை உங்கள் வாழ்க்கையை கடைபிடிக்க முயற்சி வேணும். இதையும் ஸ்ரீராமச்சர் சொல்றாரு. அதுக்காக தான் உங்களை வந்து ஒரு பசு மாதிரியோ ஒரு அன்னப்பறவையோ நீங்க வாழ வேணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. இதைத்தான் நம்முடைய தமிழ் இலக்கியத்துல நன்னூல் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதை கொடுத்தவர் வந்து பவநந்தியார் அப்படின்னு சொல்லி ஒரு சம துறவி. அவரு மாணவர்களை 3 வகையா பிடிக்கிறாரு, முதல் தர மாணவர்கள், இடைத்தர மாணவர்கள், கடைசியா கடைத்தர மாணவர்கள். அவர் ஒரு சொல்றாரு, அன்னமாவே மண்ணோடு கிளியே இல்லி குடமா என்றொருமை நெய்யரி அன்னர் தலை இடை கடை மாணாக்கர் அப்படிங்கிறாரு. இது அர்த்தம் என்னன்னா, அன்னமாவே அன்னம் பிளஸ் ஆ, அன்னம்னா அன்னப்பறவை, ஆனா பசு, இவங்க ரெண்டு பேரும் முதல் தர மாணவர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தமிழ் இலக்கியம் கூறுது. அதைத்தான் ஸ்ரீராம்சரன் சொல்றாரு, நீ எல்லாரும் முதல் தர மாணவர்களா வரணும் அப்படின்னு சொல்லி உங்களை ஆசீர்வாதம் பண்றாரு. இரண்டாவது வகை அந்த இடைநிலை மாணவர்கள் யாருன்னு சொல்றாருன்னா, மண்ணோடு கிளியே, மண்ணு மண்ண நிலம், இன்னொன்னு கிளி. இந்த கிளி நமக்கு தெரியும், அவன் கிளியை ட்ரெயின் பண்றவங்க என்ன சொல்லுதோ அது மட்டும் தான் சொல்லணும், அது மேற்கொண்டு எதுவுமே தெரியாது. இப்படிப்பட்ட மாணவர்கள் என்ன செய்வாங்க, டீச்சர் என்ன சொல்லிக்கிறவங்க அது மட்டும் தான் காதல் வாங்குவாங்க, அது மட்டும் தான் படிப்பாங்க, வேற எதையும் படிக்கவே மாட்டாங்க. இவங்கெல்லாம் இடை தர மாணவர்கள். மண்ணன் இந்த மண் நிலம் இருக்கு இல்லையா, நிலம் அதே மாதிரி தான். இப்போ சப்போ 1 ஏக்கர் நல்லா இருக்கு, ஒரு விவசாயி அதை உழுது ஒரு பயிர் வகை போடுறாரு, அப்புறம் 6 மாதம் அதை கண்டுக்கவே செய்யலை, பயிர் விளைச்சல் எவ்வளோ வரும், கொஞ்சம் போல தான் வரும். அதே விவசாயி மறுபடியும் அதே நிலத்தை உழுது ரெகுலர் தண்ணி ஊற்றுறாரு, அப்பப்போ மாதம் மாதம் வார வாரம் உரம் போடுறாரு, அப்போ 6 மாதத்துக்கு அப்புறம் அவரோட விளைச்சல் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போது இந்த நிலம் என்ன செய்து, அந்த விவசாயி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி அங்க வேலை செய்யணும் அந்த அளவுக்கு மணல் என்ன செய்யும், நிலம் அவனுக்கு வந்து விளைச்சலை கொடுக்கும். அந்த விவசாயி சரியா வேலை செய்யாட்டி அவருக்கு விளைச்சல் குறைஞ்சிடும். அதே மாதிரி சில மாணவர்கள் ஆசிரியர்கள் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அப்ப யூனிட் டெஸ்ட் அந்த டெஸ்ட் வச்சு வச்சு அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்தா என்ன செய்வாங்க, நல்லா படிச்சு மேல வருவாங்க. வெறும் கிளாஸ் டீச்சர் கூட முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அந்த மாணவர்கள் அதுக்கப்புறம் படிக்க மாட்டாங்க, அவங்களுடைய மார்க்கும் கம்மியா வரும். இவங்க ரெண்டு பேரும் இடைத்தர மாணவர்கள், அதாவது இரண்டாவது வகையான மாணவர்கள். கடைசி மூணாவது கேஸ் இருக்கு, அதான் லோவஸ்ட் ஒர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ற மாதிரி. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பவநந்தியார் இல்லிக்குடம், இல்லிக்குடம் ஓட்டச்சட்டி, ஓட்டச்சட்டி தண்ணி ஊற்றினா நிற்குமா நமக்கு, என்னாகும், கிழக்கில் உறைஞ்சிடும். அதே மாதிரி டீச்சர் என்னதான் கிளாஸ் எடுத்தாலும் என்னாகும், உள்ளக்க போகும், இந்த கதை வெளியேந்துடும். நாதராம டல் ஹெட் கிடையாது, அவங்களுக்கு அறிவே கிடையாது, நல்லா பிரில்லியண்டா இருப்பாங்க, ஆனா மனசு அங்க இருக்காது. டே ட்ரீமர்ஸ், பாடம் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு, நினைச்சிட்டு இருப்பாங்க, எப்படாவது கிளாஸ் முடிப்பாரு, வெளியே போய் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நல்லா சேட் பண்ணலாம், இல்ல வெளியே சினிமாவுக்கு போகலாம், இல்ல வெளியே ஹோட்டலுக்கு போகலாம், இல்ல வெளியே செல்போன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்போம் போய் சேட் பண்ணலாம். இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கனால கிளாஸ் சொல்லி கொடுக்கறது மனசுல உள்ளது போக. இதுக்கு அவர் சொல்றது இல்லிக்குடம் மாணவர்கள், ஓட்டச்சட்டி. அடுத்து ஒரு நாள் சொல்றாரு ஆடு. ஆடு பார்த்தோம்னா மந்தைய ஆடு போயிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு ஆடு ஓடி போய் ஒரு செடி மேல ஏறி நல்லா அந்த இலையை கடிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். சுத்தி பார்க்கும், இன்னொரு ஆடு மற்றொரு இலை மேல மற்றொரு செடி மேல சாப்பிட்டு இருக்கோம். இந்த ஆடு கண்ணா இதை விட நல்லா டேஸ்டா இலை இருக்க போலன்னு சொல்லி இங்கிருந்து அங்க ஓடும். இதே மாதிரி அங்கிருந்து அடுத்த ஆடு அடுத்து ஒரு செடி போகும். இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு செடியை மட்டும் சாப்பிடாம அங்கெங்க போய் போய் கடைசியாக சாப்பிடாம வயிறு பசியோட போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி சில மாணவர்கள் உட்காந்து ஒரு எக்ஸாம்பிளாக படிச்சுட்டு இருப்பான், ஒரு கொஸ்டின் படிச்சுட்டு இருப்பான், திடீர் பக்கத்து மாணவன் வந்து உட்காந்து வேற ஒரு கொஸ்டின் படிப்பான். இவனுக்கு என்ன ஆயிரும், நம்மளோட மற்றவங்க நிறைய மார்க் எடுக்கக்கூடாது, நம்மளோட பெஸ்ட் வந்துடக்கூடாது, அதை மூடிட்டு அந்த கொஸ்டின் படிப்பான். கொஞ்சத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ல ஒரு ஸ்டூடெண்ட் வருவான் மாணவன், அவன் வேற ஒரு கொஸ்டின் படிப்பான். இது மட்டும் அதை அப்படி இதே மாதிரி அந்த மாணவன் ஒரு கொஸ்டின் உருப்படியாக படிக்காம அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் படிச்சு போயிடுச்சு, கடைசியில் எதையும் உருப்படியாக படிக்காம மார்க் கம்மியாகிட்டு இருப்பான், ஃபெயில் ஆகிட்டு இருப்பான். இது மூன்றாவது வகையான ஆளோட கம்பேர் பண்றாரு. கடைசி மூணாவது நாளாவது எருவு மாடு. இதுவரைக்கும் பண்ண பசங்க வந்து அவங்கள மட்டும் கருத்துக்கிறாங்க, இந்த எருவு மாடு அப்படி கிடையாது. எருவு மாடு பார்த்துருப்போம் கிராமத்துல, சின்ன நீர் குட்டை இருக்கும், நல்லா தெளிவா தண்ணி இருக்கும், அது என்ன செய்யும், என்ன செய்யும், உள்ள போய் எல்லாம் கொலை போட்டு எல்லாம் சரியாக்கிட்டுரும். அதே மாதிரி இந்த மாணவர்கள் அவனும் படிக்க மாட்டான், மற்றவனும் சட்டை பிடிச்சு எழுக்கிறது, அப்புறம் காலை பிடிச்சு மாதிரி எத்துறது, இல்லை பேப்பர்ல ஏரப்பை மாட்டி அடிச்சு ஊத்தி விடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணி கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. பவநந்தியார் எந்த காலம் வாழ்ந்தார் நன்னுள்ள அவர் சொல்லியிருக்கார். கடைசியாக அவர் சொல்கிற உதாரணம் நெய்யரி அப்படிங்கிற. நெய்யரினா இந்த ஃபில்டர் பண்ணுறது, தண்ணியை வடிகட்டுறோம் இல்லையா, வடிகட்ட போடக்கூடிய அந்த துணி. அன்னப்பறவையை கம்பேர் பண்ணுங்கள், அன்னப்பறவையில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இருக்கும்போது நல்லதை எடுத்துகிட்டு கெட்டதை விட்டுருது. ஆனால் இந்த ஃபில்டர் வந்து என்ன செய்யுங்க, ஜலடை என்ன செய்யும், நல்லதை விட்டுட்டு கெட்டதை எடுத்துக்கணும். சப்போஸ் டி டிகாக்ஷன் போடுறோம், அந்த ஜெல்டர் இருக்குலையே அந்த ஃபில்டர், அது என்ன செய்யும், டிகாக்ஷன் கீழே இறங்கிடும். எது மட்டும் தேங்கியிருக்கோம், சக்கை வே டஸ்ட் மட்டும் தேங்கும். அதே மாதிரி சில மாணவர்கள் டீச்சர் சொல்லிக்கிற நல்ல விஷயம் எல்லாத்தையும் விட்டுருவாங்க, ஏதாவது ஒரு தப்பான ஒன்று சொல்லியிருக்கலாம், அதை மட்டும் எடுத்துகிட்டு அதையே இது பண்ணிருப்பாங்க. ஸோ பவநந்தியார் இது மூலமாக என்ன சொல்ல வராருன்னா, அந்த முதல் தர மாணவர்கள் அன்னம் பசு, இரண்டாவது வகை மாணவர்கள் மண், அப்புறம் என்னது கிளி, நாலாவது அந்த ஓட்டச்சட்டி ஆடு எருவு மாடு, அந்த இது இந்த மாதிரியான வகை சொல்கிறாங்க. இதெல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த மாதிரிலாம் சொல்லாமல் நீங்கள் வித்யாலய மாணவர்கள் பெஸ்ட் மாணவர்களாக வரணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை வந்து பசு மாதிரியும் அன்னப்பறவை மாதிரியும் உங்கள் வாழ்க்கையை அமைச்சு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக வரணும்னு சொல்லி ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த கல்பத்திரு திருநன்னாளில் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். அதை நீங்கள் வாழ்க்கையை கடைபிடிச்சு உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் படிக்கக்கூடிய இந்த வித்யாலயத்திற்கும் நம்ம நாட்டுக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இறைவன் நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.